إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أنبكرية نرمي شهودر هلي تايمار هلي سهودر هلي அறிஞர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் பிரார்த்தித்துக் கொண்டவனாக, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய மிகப்பெரிய பேரருள், அவனுடைய மார்க்கத்தை கற்று விளங்கி செயல்பட வேண்டுமென்ற ஒரு சிறந்த சபையில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறான். இன்றைய இந்த நிகழ்வின் தலைப்பாக எனக்கு வழங்கப்பட்டிருப்பது ரமலானை வரவேற்போம். அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, இந்த தலைப்பிலே ஒரு சில செய்திகளை உங்களுடைய உள்ளங்களில் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். அதில் முதலாவதாக, நாம் நமது உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், நாம் எந்த ரப்பை ஈமான் கொண்டிருக்கிறோமோ, நாம் எந்த ரப்பை ஏற்றிருக்கிறோமோ, அந்த ரப்புல் ஆலமீன் நமது உள்ளத்தை மிக நன்றாக அறிந்தவன். இதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதாவது, நாம் ஏற்றிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் நமது உள்ளத்தை மிக நன்றாக அறிந்தவனாக இருக்கிறான். அந்த ரப்போடுதான் நமது தொடர்பும் நமது உறவும் நமது செயல்பாடுகளும் இருந்து கொண்டிருக்கிறது. இது மிக முக்கியமான ஒரு அம்சம், ஒரு விடயம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் எப்படி சொல்கிறான் என்றால், ஃபலவு சதகுல்லாஹ லகான ஹைரல்லஹும், அவர்கள் உண்மையாளர்களாக இருந்திருப்பார்கள் என்றால் அது அவர்களுக்கு மிகச்சிறந்ததாக இருந்திருக்கும். எப்படி சொல்கிறான், அவர்கள் உண்மையாளர்களாக இருந்திருந்தால் அது அவர்களுக்கு மிகச்சிறந்ததாக இருந்திருக்கும் என்று சொல்கிறான். எனவே அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யந்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும் வலாகின் யந்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். அல்லாஹு தஆலா உங்களுடைய தோற்றத்தையோ செல்வத்தையோ பார்ப்பதில்லை. அல்லாஹ் எதை பார்க்கிறான் என்றால், உங்களுடைய உள்ளத்தையும் உங்கள் செயல்களையும் பார்க்கிறான். நறுமை சகோதரர்களே, அல்லாஹ் பார்க்கக்கூடிய இடம் உள்ளம். அது சுத்தமாக இருக்க வேண்டும், தூய்மையாக இருக்க வேண்டும், அது ரப்போடு உண்மையாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறான். எனவே நறுமை சகோதரர்களே, அல்லாஹ் எந்த இடத்தை பார்க்கிறானோ, ஆனால் நாம் என்ன செய்கிறோம், மனிதர்கள் பார்க்கக்கூடிய நமது ஆடைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள முயற்சி செய்கிறோம். ஆடைகளில் ஏதாவது ஒரு அழுக்குப்பட்டு விட்டால் உடனே அதை சுத்தம் செய்து கொள்கிறோம். ஆடையை எவ்வளவு அழகாக அதனுடைய அந்த ஐன் நொறுங்காமல் அதை அணிய முடியுமோ அதற்கு கவனம் செலுத்துகிறோம். எனவே மக்கள் பார்க்கக்கூடிய வெளித்தோற்றத்துக்கு நாம் எடுக்கக்கூடிய கவனமும் முக்கியத்துவமும் நாம் எதற்கு எடுப்பது கிடையாது. அல்லாஹ் பார்க்கக்கூடிய உள்ளம் அல்லாஹ் பார்க்கிறானே, அதற்கு நாம் எடுப்பது கிடையாது. என் அருமை சகோதரர்களே, ரமலானை வரவேற்கக்கூடிய இந்த தலைப்பில் நான் உங்களுக்கு முதலாவது சொல்ல விரும்புவது என்னவென்றால், அதாவது நமது உள்ளத்தால் நானும் நீங்களும் இந்த மாதத்தை உண்மையாக வரவேற்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். இது முதலாவது விடயம். உள்ளத்தால் நமது உள்ளத்தில் அதற்குரிய ஆசையும் ஆர்வமும் தேட்டமும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். உதாரணமாக நமக்கு வந்து ஒரு பரிசு தொகை அறிவிக்கப்பட்டு விட்டது, அது பல லட்சங்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உதாரணமாக 100,000 ரியால் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது 10,000 ரியால் என்று வைத்துக் கொள்ளுங்கள். என் அருமை சகோதரர்களே, ஒரு பரிசு தொகை நமக்காக அறிவிக்கப்பட்டு அந்த பரிசு தொகைக்கு ஒரு நாளும் குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாளில் உங்களுக்கு அந்த பரிசு தொகை கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்றால் நாம் என்ன செய்வோம், எப்படி நாம் ஒவ்வொரு நாளாக எண்ணுவோம், அந்த ஒவ்வொரு நாளும் கழிவதை எவ்வளவு நாம் ஆர்வத்தோடு எதிர்பார்த்திருப்போம், ஒவ்வொரு நாளாக எண்ணிக்கொண்டிருப்போமா இல்லையா? அந்த நாளை நாம் அடைவதற்காக, அந்த பரிசை பெறுவதற்காக. அதுபோன்ற நறுமை சகோதரர்களே, இந்த ரமலானுடைய மாதத்தை நானும் நீங்களும் எப்படி இந்த அழிந்து போகக்கூடிய அற்ப உலக இன்பங்களுக்காக நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ, அதைவிட பல மடங்கு சுவர்க்கத்தினுடைய வாயில்கள் திறக்கப்படுகின்ற, நரகத்தின் வாயில்கள் மூடப்படுகின்ற, சைத்தான்கள் விலங்கிடப்படுகின்ற, நரகத்துக்குரியவர்கள் ஒவ்வொரு நாளும் விடுதலை செய்யப்படுகின்ற, அல்லாஹு தஆலா ரஹமத்துடைய வாயில்களை எனக்காக உங்களுக்காக திறக்கின்ற அந்த மாதத்தை நானும் நீங்களும் உள்ளத்தால் அதை வரவேற்பதற்கு ஒவ்வொரு நொடியையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு மணி நேரத்தையும் ஒவ்வொரு நாளையும் நாம் எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா உள்ளத்தை பார்க்கிறான். நாம் உள்ளத்தில் உண்மையாளர்களா? சில பொழுதுகளில் நாம் ரமலானை அடையாமல் மரணித்து விட்டாலும் அல்லாஹ் ரமலானுடைய கூலியையும் சேர்த்து எழுதுவான். அது உள்ளத்தை பொறுத்திருக்கிறது. உள்ளத்தில் எந்த அளவு உண்மை தன்மை இருக்கிறதோ, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா இல்லையா, மதீனாவிலே அவர்கள் தங்கிவிட்டார்கள், தபூக்குடைய போருக்கு அவர்களுக்கு செல்ல முடியவில்லை, அவர்களை தடுத்தது நியாயமான காரணங்கள், அவர்களிடம் பொருளாதாரம் இருக்கவில்லை, அவர்களிடம் அதற்குரிய வசதி வாய்ப்புகள் இருக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்ன, நீங்கள் இந்த போருக்கு சென்று திரும்பும் வரை உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் எல்லாம் பதியப்படுகிறதோ அந்த அனைத்து நன்மைகளும் அவர்களுக்கும் பதியப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஏன் இந்த சிறப்பு கிடைத்தது? ரப்போடு உண்மையாளர்களாக நடந்தார்கள், ரப்போடு உண்மையாளர்களாக நடந்தார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, நானும் நீங்களும் ரப்போடு உண்மையாளர்களாக நடப்போம் என்றால் நாம் அமல்களை செய்யாமலே அல்லாஹ் கூலியை பதிவு செய்வான், அல்லாஹ் நன்மைகளை பதிவு செய்வான். எனவே நாம் முதலாவது நமது உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டிய விஷயம் என்ன, நான் உள்ளத்தால் இந்த ரமலானை நான் வரவேற்கிறேன், எனது உள்ளத்தால் இந்த ரமலானை நான் எதிர்பார்த்திருக்கிறேன். ஏனென்றால் நாம் செயல்படுவது உள்ளத்தை அறிந்த ரப்போடு, ஏமாற்ற முடியாது. நாம் செயல்படுவது உள்ளத்தை அறிந்த ரப்போடு, ஏமாற்ற முடியாது, நாம் தான் ஏமாற வேண்டி வரும். எனவே நறுமை சகோதரர்களே, அதை தொடர்ந்து அடுத்ததாக அதற்கான ஒரு துஆ என்ன, யார் உண்மையான உள்ளத்தால் ரமலானை எதிர்பார்க்கிறானோ நிச்சயமாக அவனை அறியாமலே அவனுடைய கைகள், அவனுடைய இரு கரங்கள் வானத்தை நோக்கி உயரும். உயர்ந்து ரப்பிடம் எப்படி பிரார்த்திக்கும், யா அல்லாஹ் இந்த சிறப்புமிகு ரமலானை நான் அடைய வேண்டும், இந்த புனிதமான மாதத்தை நான் அடைய வேண்டும், இந்த மாதத்தை அடைந்து நான் உனது நெருக்கத்தை பெற்ற, உனது அன்பை பெற்ற, உனது ரஹமத்தை பெற்ற, உனது சொர்க்கத்தை பெற்ற, உன்னுடைய எல்லா அருள்களையும் பெற்ற ஒரு அடியானாக மாற வேண்டும் என்ற துஆ பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நமது பிரார்த்தனைகள் பட்டியலில் இதுதான் இப்போது முதன்மையாக இருக்க வேண்டும். நமது பிரார்த்தனைகள் பட்டியலில் இப்போது இது முதன்மையானது. ஒரு மூமினுடைய பிரார்த்தனைகளில் இது முதன்மையானதாக இருக்க வேண்டும். யா அல்லாஹ், நான் இந்த ரமலானை அடைய வேண்டும், இந்த சிறப்பு மிகு மாதத்தை அடைந்து அதில் எப்படியெல்லாம் உனது அருளை, உனது பொருத்தத்தை, உனது நெருக்கத்தை பெற முடியுமோ அந்த அனைத்து வழிகளையும் எனக்கு எளிதாக்கி தருவாயாக, அந்த அனைத்து வழிகளையும் எனக்கு எளிதாக்கி தருவாயாக யா அல்லாஹ் என்ற துவாவை கேட்டுக்கொண்டே இருங்கள். இந்த துவாவை கேட்டுக்கொண்டே இருங்கள், உங்களுடைய சுஜூதிலே கேளுங்கள், உங்களுடைய இரு கரங்களை ஏந்தும் போது கேளுங்கள், பிந்திய இரவிலே கேளுங்கள். இது மிக முக்கியமான துஆ. என் அருமை சகோதரர்களே, இந்த உண்மையான துவாவோடு சில பொழுதுகளில் நாம் ரமதானை அடையாமல் மரணித்தாலும் அல்லாஹ் என்ன செய்வான்? நன்மைகளை நிச்சயமாக எழுதுவான். ஏன்? அல்லாஹு தஆலா உண்மையாளர்களோடு அப்படித்தான் நடந்திருக்கிறான். வரலாறு அதற்கு சான்று பகன்று கொண்டிருக்கிறது என் அருமை சகோதரர்களே. எனவே நாம் நமது துஆ மிக முக்கியமாக நமது பிரார்த்தனை அமைய வேண்டும். இப்படி நமது துஆ அமைய வேண்டும். நறுமை சகோதரர்களே, மன்னறைகளிலே இருக்கிறார்களே, மன்னறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுடைய நிலை என்ன? அவர்களுக்கு இந்த நிலைகள் எல்லாம் முடிந்துவிட்டன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில கபர்களுக்கு பக்கத்தால் நடந்து செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இந்த கபர்களுக்குரியவர்கள் யார்? அப்போது அங்கிருந்த ஒரு தோழர் சொல்கிறார், இவர்கள் அறியாமை காலத்திலே மரணித்தவர்கள், அறியாமை காலத்திலே இங்கு அடக்கம் செய்யப்பட்டவர்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் முக்கியமான ஒரு செய்தியை சொன்னார்கள். அந்த செய்தி என்ன தெரியுமா? அதாவது, நீங்கள் இந்த உலகத்தை விரும்புகிறீர்கள், இந்த உலகத்தில் உள்ள பொருளாதாரத்தை நேசிக்கிறீர்கள், இந்த மக்கள் இருக்கிறார்களே, இந்த கபர்களில் அடக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்களே, இவர்களுக்கு இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருளாதாரங்களும் அவர்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டு அவர்களுக்கு இரண்டு ரக்காத்துகள் தொழுவதற்கு ஒரு வாய்ப்பளிக்கப்பட்டு, இப்போது இரண்டு தெரிவுகள் அவர்களுக்கு முன்னால் இருக்கின்றன. ஒன்று என்ன? உலகத்துடைய சொத்து செல்வங்கள் அனைத்தையும் அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, அடுத்தென்ன? இரண்டு ரக்காத்துகள் தொழுவதற்கான வாய்ப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் அருமை சகோதரர்களே, அவர்கள் நிச்சயமாக எதை தெரிவு செய்வார்கள் தெரியுமா? இரண்டு ரக்காத்தை தான் தெரிவு செய்வார்கள். அவர்கள் இரண்டு ரக்காத் தொழுவதைத்தான் தெரிவு செய்வார்கள். என் அருமை சகோதரர்களை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். ஏன்? அவர்களுடைய உடலிலிருந்து உயிர் பிரிகின்ற அந்த நொடியிலே அவர்கள் இந்த உலக வாழ்க்கை போலியானது என்று கண்டுகொண்டவர்கள், இந்த உலக வாழ்க்கை என்னை ஏமாற்றி விட்டது என்று கண்டுகொண்டவர்கள், மலக்குகளை தங்களுடைய கண்களால் பார்த்தவர்கள், மலக்குகள் என்னென்ன நன்மாராயங்களை கொண்டு வந்தார்களோ அவைகளை பார்த்தவர்கள், கேட்டவர்கள். அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, அப்ப கொஞ்சம் எண்ணி பாருங்கள். அந்த மன்னரை வாசிகளை எழுப்பப்பட்டு அவர்களுக்கு ஒரு ரமதான் வாய்ப்பாக அளிக்கப்படும் என்றால் எவ்வளவு ரெண்டு ரக்காத்தை அவங்க அப்படி ஏற்றுக்கொள்வாங்கண்டா? ஒரு ரமலான் வழங்கப்படுமாக இருந்தால் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? கொஞ்சம் எண்ணி பாருங்கள். அந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எனக்கும் உங்களுக்கும் இன்னும் இருக்கிறது. அந்த வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இன்னும் எமக்கு தவறி போகவில்லை, தாராளமாகவே இருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் உண்மையான புத்திசாலிகளா? நாம் அதை நல்ல முறையிலே பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதே, அந்த வாய்ப்புகள் எல்லாம் எதற்கு தருகிறான்? அவன் தனது அடியார்களை தன் பக்கம் நெருக்கிக் கொள்வதற்காக தருகிறான். அவனுடைய ரஹமத்தின் மூலமாக, அவனுடைய அந்த அருளின் விசாலத்தன்மையின் ஊடாக அவன் தன் பக்கம் நெருக்கிக் கொள்வதற்காக தரக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இவைகள். ஆனா இன்று கவலை என்ன தெரியுமா? சிலருடைய நிலை எப்படி இருக்கிறது தெரியுமா? அவர்கள் அந்த கபர்களிலே அடக்கப்பட்ட அந்த மன்னரை வாசிகளை போன்றுதான் இந்த உலகத்திலும் வெறும் ஜடங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வெறும் செத்த பிணங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம்? அவர்கள் அல்லாஹுவை ஜிக்ர் செய்வதற்கு ஒரு நொடியை ஒதுக்கவில்லை, அல்லாஹுவை நினைவு கூறுவதற்கு அவர்கள் ஒரு நேரத்தை ஒதுக்கவில்லை. அல்லாஹுவை முழுமையாக மறந்து வாழக்கூடிய ஒரு சமுதாயம், உயிரோடு இருந்தும் செத்த பிணங்கள். அல்லாஹு தஆலா எம்மை அந்த நிலையிலிருந்து பாதுகாத்தான், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்னை சார்ந்தது, உங்களை சார்ந்தது என் அருமை சகோதரர்களே. எனவே என் அருமையான சகோதரர்களே, இரண்டாவது நான் உங்களுக்கு சொல்வது துஆ. நாம் உண்மையாக ரப்பிடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். நிச்சயமாக அல்லாஹு தஆலா மூமினுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்கிறான். எதற்காக? இந்த ரமதானை நல்ல முறையிலே அடைந்து அதனுடைய ஒவ்வொரு நொடியையும், ஒவ்வொரு நிமிடத்தையும், ஒவ்வொரு மணி நேரத்தையும், ஒவ்வொரு நாளையும் அல்லாஹுக்கு விருப்பமான முறையிலே, பொருத்தமான முறையிலே கழிப்பதற்காக பிரார்த்திக்க வேண்டும். அடுத்த நறுமை சகோதரர்களே, ரமதானுக்கு தயாராகின்ற நானும் நீங்களும், அதாவது எப்படி நம்மை தயார்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நமது பாவங்களுக்கெல்லாம் நாம் தௌபா செய்துவிட வேண்டும். நமது பாவங்கள் அனைத்துக்கும் தௌபா செய்துவிட வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, இது மிக முக்கியமான பகுதி. எல்லா அறிஞர்களும் நினைவூட்டக்கூடிய பகுதி இது. நாம் செய்த எல்லா பாவங்களுக்காகவும், தவறுகளுக்காகவும் நமது இரு கரமேந்தி உளமுருகி, யா அல்லாஹ், நான் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவாயாக. நான் பரிசுத்தவானாக ரமலானை சந்திக்க விரும்புகிறேன். நான் ஒரு தூய்மையானவனாக எனது எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நிலையில், பரிசுத்தமான நிலையில் நான் ரமலானை அடைய விரும்புகிறேன், சந்திக்க விரும்புகிறேன். எனது பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவாயாக என்று உளமுருகி தூய்மையான உள்ளத்தோடு கவலை அடைந்து அந்த பாவங்களை அந்த தவறுகளை பற்றி கவலை கொண்டவர்களாக நாம் ரப்பிடத்தில் தௌபா செய்யும் போது நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாக இருக்கிறான். என் அருமை சகோதரர்களே, தௌபா என்பது எவ்வளவு உயர்ந்த வணக்கம் தெரியுமா? அது அல்லாஹுவை மகிழ்விக்கக்கூடிய வணக்கம், அல்லாஹுவை நானும் நீங்களும் சந்தோஷப்படுத்துகின்ற வணக்கம். சாதாரண வணக்கம் அல்ல. நமது வாழ்க்கையில் நமது ரப்பை சந்தோஷப்படுத்த நமக்கு ஒரு நிமிடம் கிடைக்கும் என்றால் அதைவிட ஒரு பாக்கியம் வேறு எதுவும் இல்லை. என் அருமை சகோதரர்களே, என்னையும் உங்களையும் படைத்த ரப்பை மகிழ்விக்கக்கூடிய சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு வணக்கம் நமது வாழ்க்கையில் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமாக இருந்தால் அதைவிட உயர்ந்த சிறந்த வேறு சந்தர்ப்பமே கிடையாது. ஏன்? அதுதான் மிகப்பெரிய பாக்கியம். எனது ரப்பை எனக்கு சந்தோஷப்படுத்த முடியுமா? என்னை படைத்த எனது ரப்பை எனக்கு மகிழ்விக்க முடியுமா? அதுதான் எனது வாழ்க்கையில் நான் பெற்ற மிகப்பெரிய இன்பம், மிகப்பெரிய பாக்கியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அடியான் தனது பாவங்களுக்கு தௌபா செய்து மீளுகின்ற போது அல்லாஹு தஆலா மிக கடுமையாக சந்தோஷப்படுகிறான், அல்லாஹ் மிக கடுமையாக அவன் மகிழ்ச்சி அடைகிறான். என் அருமை சகோதரர்களே, என்னையும் உங்களையும் படைத்த அந்த ரப்புல் ஆலமீன் எங்கள் விஷயத்தில் அவன் எந்த தேவையும் அற்றவன், அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது. ஆனால் அடியான் தன்னை நரகிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் போது, அடியான் தன்னை அழிவிலிருந்து காத்துக் கொள்ளும் போது அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான், அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். என் அருமையான சகோதரர்களே, ஷைத்தான் எப்படியான ஒரு சதிவலையை விரிப்பான் தெரியுமா? நீ இப்போது தௌபா செய்து விடாதே, நீ இப்போது தௌபா செய்ய வேண்டியதில்லை. ஏன் தெரியுமா? நீ ரமலான் மாதத்தை அடைந்து ரமலான்ல தௌபா செய். ரமலான்ல நீ செய்யக்கூடிய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும். ரமலானில் நீ மக்காவுக்கு செல்வாய், மக்காவுக்கு சென்று அங்கு ஒரு உம்ரா செய்வாய், அந்த உம்ராவில் வைத்து தௌபா செய் என்று சொல்வான். நமது சமுதாயத்தில் எப்படி இருக்கிறது? 27வது நாள் அந்த இரவிலே லைலத்துல் கத்ருடைய இரவன்று 27 என்ன செய்து விட்டார்கள், முடிவு செய்து விட்டார்களா இல்லையா? அந்த இரவில் பள்ளியுடைய அந்த ஆலிம்சா, பள்ளியுடைய இமாம் தௌபா சொல்லி தருவார். அந்த தௌபாவை நீ செய்து விட்டால் உனது எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பு கிடைத்துவிடும். அதுதான் தௌபா என்று ஒரு சமூகம் நம்பிக்கொண்டிருக்கிறது, அதுதான் தௌபா. அருமையான சகோதரர்களே, கொஞ்சம் எண்ணி பாருங்கள், இப்படி ஷைத்தான் என்ன செய்வான் என்றால் ஒரு மிகப்பெரிய சதிவலையை விரித்து தள்ளி போட செய்வான். இப்போதே நீ தௌபா செய்யாதே, அவசரப்பட்டு விடாதே. அருமையான சகோதரர்களே, நன்றாக உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது பாவங்கள் இருக்கிறதே, பாவங்கள் என்ன செய்யும் தெரியுமா? பாவங்கள் ஒருபோதும் நன்மையுடைய இன்பத்தை பெற்று தரவேயாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதாவது ஒரு அறிஞர் சொல்கிறார், அழகான ஒரு கூற்றை சொல்கிறார். பாவிகள் நினைக்கிறார்கள், பாவிகள் பாவம் செய்யக்கூடிய பாவிகள் நினைக்கிறார்கள், நாம் செய்த பாவங்களுக்கு நமக்கு இன்னும் தண்டனை வரவில்லையே, நாம் செய்த பாவங்களுக்கு இன்னும் நமக்கு தண்டனை கிடைக்கவில்லையே என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனை கிடைத்து விட்டது என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அது என்ன தண்டனை தெரியுமா? அவர்களுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் நன்மைகளுடைய இன்பத்தை பிடுங்கி விட்டான். அவர்களுடைய உள்ளத்திலிருந்து நன்மைகளுடைய இன்பம், தொழுகையுடைய இன்பம், குர்ஆனை ஓதுவதுடைய இன்பம், துஆவுடைய இன்பம், இரவு வணக்கத்துடைய இன்பம், அல்லாஹுவை ஜிக்ரு செய்வதனுடைய இன்பம், சதக்காவுடைய இன்பம், நோன்புடைய இன்பம், இப்படி நன்மைகள் அமல்களுடைய இன்பங்களை எல்லாம் அல்லாஹ் அந்த உள்ளத்திலிருந்து பிடுங்கி விட்டான். இன்று பலர் சொல்கிறார்கள், தொழுகிறோம் தொழுகிறோம், ஆனால் தொழுகையிலே முழுமையான ஈடுபாடு இல்லை, இன்பம் இல்லை. என்ன காரணம்? முதலாவது நீங்கள் உங்களுடைய எல்லா பாவங்களுக்கும் தௌபா செய்யுங்கள். தௌபா செய்தால் அந்த இன்பம் மறு நிமிடம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு தொழுகையில் இன்பம் வேண்டுமா? குர்ஆனில் இன்பம் வேண்டுமா? அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் திக்ரில் இன்பம் வேண்டுமா? எல்லா இன்பங்களும் உங்களுக்கு கிடைக்கும். என்ன செய்ய வேண்டும்? ஒன்றே ஒன்று, உங்களுடைய எல்லா பாவங்களுக்கும் தௌபா செய்து தூய்மையான உள்ளத்தோடு தௌபா செய்து மீண்டு விடுங்கள். அல்லாஹ் அந்த இன்பங்களை உங்களுக்கு உடனே தருவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, எனக்கு கண் குளிர்ச்சி தொழுகையில் இருக்கிறது என்று சொன்னார்களே, நானும் நீங்களும் எத்தனை வயதில் இருக்கிறோம்? 30, 40, 45, 50 வயதை அடைந்து விட்டோம், அதையும் தாண்டி விட்டோம். இன்னும் எனக்கும் உங்களுக்கும் ஒரு கண் குளிர்ச்சியான தொழுகையை தொழ கிடைக்கவில்லை என்றால் அதை விட ஒரு துர்ப்பாக்கியம் இருக்க முடியுமா? கொஞ்சம் எண்ணி பாருங்கள், உங்கள் உள்ளத்தை தொட்டு கேளுங்கள். எனக்கும் உங்களுக்கும் இன்னும் ஒரு கண் குளிர்ச்சியான தொழுகையை தொழ முடியவில்லை என்றால், உள்ளத்துக்கு நிம்மதியை தரும் 2 ரக்காத்துகளை தொழ முடியவில்லை என்றால் அதை விட ஒரு துர்ப்பாக்கியம் இருக்கிறதா? எனவே நறுமை சகோதரர்களை, ரமலானுக்கு தயாராகின்ற நாம் எல்லா பாவங்களுக்கும் என்ன செய்து விட வேண்டும்? தௌபா செய்து முழுமையாக மீண்டு விட வேண்டும். நமது உள்ளத்தை நாம் தூய்மைப்படுத்தி விட வேண்டும், நமது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி விட வேண்டும். நாம் ரமலானை வரவேற்பதற்கு தயாராகக்கூடிய 3வது வழிமுறை நான் இப்போது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எல்லா பாவங்களுக்கும் நாம் தௌபா செய்து முழுமையாக மீண்டு விடுவது, இது 3வது விடயம். 4வது, நறுமையான சகோதரர்களே, நாம் எந்த ஒரு வணக்கத்தை செய்வதாக இருந்தாலும் அந்த வணக்கத்தை பற்றிய இல்ம் நமக்கு இருக்க வேண்டும். அதாவது நமக்கு மார்க்கம் சில வணக்கங்களை கடமையாக்கி இருக்கிறதென்றால், மார்க்கம் நம்மீது சில வணக்கங்களை விதியாக்கி இருக்கிறதென்றால் அதை படிப்பதும் கட்டாயம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தொழுகை ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுவது கட்டாயம், ரமலானுடைய மாதத்தில் நோன்பிருப்பது கட்டாயம், செல்வம் உள்ளவர்கள் தன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து 2.5% ஜகாத்து கொடுப்பது கட்டாயம், வசதி வாய்ப்புகள் உள்ளவர்கள் வாழ்நாளில் ஒரு முறை ஹஜ் செய்வது கட்டாயம் என்றால், இந்த அமல் எப்படி கட்டாயமோ, இந்த வணக்கம் எப்படி கட்டாயமோ, அதுபோன்று அந்த வணக்கத்தை படிப்பதும் கட்டாயம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அதாவது தொழுகை எப்படி கடமையோ, அந்த தொழுகை கடமையான ஒன்றை எப்படி செய்வது என்பதை படிப்பது கடமை, அது கடமையான விஷயம். எனவே நம்ம பல நினைத்துக் கொண்டிருக்கிறோம், என்ன இல்ம் என்பது? அது உலமாக்களை சம்பந்தப்பட்டது, அது உலமாக்களோடு தொடரப்பட்டது. இல்லை என் அருமை சகோதரர், அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை, சல்லூக்கமார் ஆய்த்துமூனி உசல்லி, என்னை நீங்கள் எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறுதான் தொழ வேண்டும் என்பது அனைவருக்கும் உரிய கட்டளையாகும். எனவே வுதுவை செய்யக்கூடிய ஒருவன் வுதுவை படிப்பது கடமை. ஏன்? வுதுவின்றி தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. தொழுகையுடைய அர்க்கான்கள், வாஜிபுகள், அதை தெரியாமல் ஒருவன் தொழுத அவனுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். தொழுகையை படிப்பது கடமை. அதுபோன்று ரமலான் மாதத்தில் நோன்புடைய சட்டதிட்டங்கள், நோன்பு தொடர்பான சட்டதிட்டங்களை நானும் நீங்களும் படிப்பது கடமை. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும். நேரத்தை ஒதுக்கி என்ன செய்ய வேண்டும்? அதாவது ரமலான் இந்த மாதத்தினுடைய இந்த நோன்போடு சம்பந்தப்பட்ட, இதோடு தொடர்பட்ட சட்டதிட்டங்களை படிக்க வேண்டும். ஆதாரப்பூர்வமான நூல்களிலிருந்து நீங்க எடுத்து பார்க்கலாம், புகாரி எடுக்கலாம், முஸ்லீம் எடுக்கலாம், இன்னும் பல கிரந்தங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, கிதாபு சியாம், சியாம் என்ற ஒரு தலைப்பு இருக்கிறது. அந்த தலைப்பில் உள்ள ஹதீஸ்களை எடுத்து படித்து பாருங்கள். இன்று கவலை என்ன? ஒருவரை நீங்க கொஞ்சம் அழைத்து கேட்டு பாருங்கள், இவ்வளவு காலம் தொழுகிறீர்கள், 10 வருடம், 20 வருடம், நபி வழி தொழுகை என்று ஏதாவது ஒரு புத்தகத்தை படித்திருக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆமென்று சொல்வார்கள்? அதாவது நீங்க 10 வருடமா தொழுறீங்க, 20 வருடமா தொழுறீங்க, 10 வருடமா நோன்பு இருக்கிறீங்க, 20 வருடமா நோன்பு இருக்கிறீங்க, நபி வழியில் நோன்பு என்று ஏதாவது ஒரு புத்தகத்தை படித்திருக்கிறீங்களா? நோன்புடைய சட்டதிட்டங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீங்களா? எனவே நறுமை சகோதரர்களே, இல்ம் ஒரு இபாதத்துக்கு எவ்வளவு அடிப்படையானது. இல்ம் இல்லை என்றால் அந்த இபாதத் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. சரியான முறையிலே இல்ம் இன்றி அந்த வணக்கம் நிறைவேற்றப்படும் போது அதற்கு எந்த பெருமதியும் இல்லை. எனவே நாம் கற்க வேண்டும். இது நாம் ரமலானுக்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு முறையாக இருக்கிறது. என்ன? நாம் அது பற்றிய இல்மை நானும் நீங்களும் பெறுவது. அந்த இல்மை அடைவதற்கான வழிகள் இன்று நீங்க எழுத்தீங்கன்னா மிக எளிதாக்கப்பட்டிருக்கிறது. இன்று பார்த்தீங்கன்னா சுபஹானல்லாஹ், நமக்கு இந்த நவீன தொலை தொடர்பு சாதனங்கள் அவைகளை எளிதாக்கி தந்திருக்கின்றன. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன? அதாவது நாம் இல்மை பெறும்போது எங்கிருந்து பெறுகிறோம், அது முக்கியமானது. அதாவது நாங்கள் நெட்ல போய் சர்ச் பண்றோம், அல்லது இன்னும் பல முறைகளில் நாங்கள் இல்மை தேடுகிறோமா? நாம் இல்மை தேடும் போது அந்த இல்மை நானும் நீங்களும் எங்கிருந்து பெறுகிறோம் என்பது முக்கியமானது. ஏன்? இன்று சில பொழுதுகளை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இஸ்லாம் என்ற பெயரை போட்டா வழிகட்ட ஷியாக்கள் போன்றவர்களுடைய சைடுகள் எல்லாம் முன்னால வந்து நிற்குது. நான் அங்கிருந்து இல்மை எடுக்க கூடாது. இல்மை நாம் எடுக்க வேண்டும் நம்பகமானவர்களிடமிருந்து. குர்ஆன் சுன்னாவை சொல்லக்கூடிய நம்பகமானவர்கள் யார்? நம்பகமான இணையதளங்கள் என்ன, நம்பகமான வெப்சைட்டுகள் என்ன, நம்பகமானவர்கள் யார், அவர்களிடமிருந்து தான் இல்மை பெற வேண்டும். இது மிக முக்கியமான விடயம். அதாவது இல்மை நாம் எளிதாக பெறுகிறோம் என்று கண்டவர்களிடமெல்லாம் இல்மை எடுக்க முடியாது. இன்று நீங்க பாத்தீங்கன்னா சில செய்திகளை எப்படி பரப்புறாங்க, எந்த பொறுப்பும் இல்லாமல் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த செய்தியை சொன்னது யாரு, அவருடைய இல்மை சுமந்த ஒரு மனிதரா, அதையெல்லாம் எதுவும் தேடி பார்ப்பது கிடையாது. ரமதான யார் உங்கள முதல்ல அறிவிக்கிறாரோ அவருக்கு நரக விடுதலை என்ற செய்தி என்ன செய்கிறார்கள், கண்டபடி பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஏதாவது இந்த செய்திக்கு ஆதாரம் இருக்கிறதா? எந்த ஒரு ஆதாரம் இல்லை. ஆதாரமற்ற ஒரு செய்தியை பரப்புகிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய எச்சரிக்கை என்ன, என் மீது யார் வேண்டும் என்று ஒரு பொய்யை சொல்வானோ அவன் தனது தங்குமிடத்தை நரகத்தில் ஆக்கிக் கொள்ளட்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த ரமதானை வரவேற்பதற்காக நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வழிமுறைகளை ஒவ்வொன்றாக நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே பதிவு செய்யுங்கள். ஏனெனில் அதற்கு எதிராக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இன்று எப்படி இந்த முஸ்லிம் உம்மத்தை இபாதத்தை விட்டும் ரமதானை இபாதத்துகளில் கழிப்பதை விட்டும் திசை திருப்பலாம் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி நடைபெறுகிறது. எப்படி தொலைக்காட்சிகளில் கவர்ச்சிகரமான நிகழ்ச்சிகளை நாம் ஒளிபரப்புவதன் மூலம் இவர்களுடைய சிந்தனைகளை திருப்பலாம், எப்படி தொடர் சீரியல்களை போடலாம், எப்படி மெகா சீரியல்களை ஒளிபரப்பலாம், எப்படி இவர்களுடைய சிந்தனைகளை திருப்பலாம், இதற்கான சூழ்ச்சிகளையும் தாராளமாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏன், அல்லாஹ் சொல்வது போன்று ஐயாமம் மஅதூதாத், என்ன முடியுமான சில நாட்கள், அதாவது வெறுமனே 720 மணி நேரங்கள், இந்த 30 நாட்கள் என்பது 720 மணி நேரங்கள். என் அருமை சகோதரர்களே, இந்த நாட்கள் மிக வேகமாக என்னை விட்டு உங்களை விட்டு பிரிந்துவிடும், என்னை விட்டு உங்களை விட்டு பிரிந்துவிடும். ஏன், நாட்கள் வேகமாக நகரக்கூடிய ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியான ஒரு காலத்தில் நானும் நீங்களும் வாழ்வை கழித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அந்த நாட்கள் வேகமாக கழிந்துவிடும். சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா, ரமதானுடைய அந்த ஆரம்பத்தில் சிலர்கள் தங்களுடைய ஆர்வத்தை, அவர்களுக்கு அந்த ஆர்வத்தை எப்படி மேனேஜ் பண்ணுவது, அந்த ஆர்வத்தை எப்படி நிர்வகிப்பது என்று தெரியாமல் சிலர் தவறி போவார்கள். எப்படி, ரமதானுடைய அந்த முதல் நாள் வந்தவுடன் அவர் ஒரு முடிவு செய்வார், எப்படி நான் குர்ஆனை அதாவது 3 முறை ஓதி முடித்து விடுவேன், நான் இரவு வணக்கத்தை விட மாட்டேன், நான் இப்படியெல்லாம் நல்லமல்கள் தஹஜ்ஜுடைய நேரத்திலே எழுந்து தொழுவேன், இப்படியெல்லாம் தங்களுடைய ஆர்வத்தை சிலர் என்ன செய்வார்கள், நல்ல விஷயம். ஆனால் ஆர்வத்தை என்ன செய்ய வேண்டும், நிர்வகிக்க வேண்டும். ஷைத்தான் இந்த ஆர்வத்தை தனக்கு சாதகமாக ஆக்குவான். ஷைத்தான் என்ன செய்வான், இவனுடைய இந்த ஆர்வத்தை தனக்கு எப்படி சாதகமாக ஆக்குவது. நீங்க எடுத்து பாருங்க, இப்படி முடிவு செய்த பலருடைய ரமதானுடைய கடைசியை நீங்க எடுத்து பாத்தீங்களா, என்ன சொல்வார்கள் தெரியுமா, அடுத்த ரமதான்ல பார்ப்போம், என்ன அடுத்த ரமதானில் பார்ப்போம் என்றுதான் முடியும். எனவே நாம் இந்த ஆர்வத்தை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் தொழுவதற்காக எழுவார்கள், எழுந்து முதலில் 2 ரக்காத்துகளை சுருக்கமாக தொழுவார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீளமான ரக்காத்துகளாக தொழக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர், தங்களுடைய பாதங்கள் சுரந்து விடக்கூடிய அளவுக்கு நின்று வணங்கக்கூடிய அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் எழுந்தால் முதலில் என்ன செய்வாங்க, 2 ரக்காத்துகள் சுருக்கமாக தொழுது கொள்வார்கள். அது ஏன், அந்த வணக்கத்துக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்திக் கொள்ளுதல், அந்த இபாதத்துக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துதல். எனவே நறுமை சகோதரர்களே, நமது ஆர்வம் இருக்கிறதே அது ஒரு மடத்தனமான ஒரு மடமையான ஒரு ஆர்வமாக இருக்கக்கூடாது, அறிவுபூர்வமான ஆர்வமாக இருக்க வேண்டும், ஆர்வத்தை நிர்வகிக்க வேண்டும். இப்ப சில பொழுதுகள்ல நாம் என்ன செய்வோம், இரவில் தொழுவோம், இரவில் தொழும் போது சோர்வு வரும், இரவில் தோல்வும் போது சோர்வு வரும், சோர்வு வந்தால் என்ன செய்யக்கூடாது, அப்படியே படுத்து தூங்காமல் இபாதத்தை மாற்றுவது, என்ன குர்ஆனை எடுத்து ஓதுவது, அல்லது என்ன நாம் அல்லாஹ்விடத்தில் 2 கரம் ஏந்தி பிரார்த்திப்பது, அல்லது அல்லாஹுவை திக்ர் செய்வது, அதன் பிறகு மறுபடியும் தொழுவது. இப்படி நாம் என்ன செய்யலாம், அதாவது நாம் எப்படி முடிவு செய்யக்கூடாது என்றால் இந்த ஒரு வணக்கம் தான், இதைத்தான் செய்து, அப்படி அல்ல, நாம் என்ன செய்யலாம், ஒரு வணக்கத்தில் சோர்வு வருகிறதா இன்னொரு வணக்கத்துக்கு மாறலாம், அதில் சோர்வு வருகிறதா இன்னும் ஒரு வணக்கத்துக்கு மாறலாம். இப்படி நாம் என்ன செய்யலாம், இபாதத்துகளை மாற்றிக்கொண்டே இருக்கலாம். ஏன், இஸ்லாம் அவ்வளவு அற்புதமான மார்க்கம், இபாதத்துக்கு பஞ்சம் இல்லாத மார்க்கம். ஏனைய மதங்கள் நீங்க எடுத்தீங்கன்னா அங்கு பெரும்பாலும் நேர்ச்சை மட்டும்தான் இருக்கும், ஆனா அப்படியல்ல, இஸ்லாம் அற்புதமான வாழ்க்கை நெறி. உங்களுக்கு எவ்வளவு இபாதத்துகள் வணக்கங்கள் வேண்டுமானாலும் அல்லாஹுவை நெருங்குவதற்கு அந்த ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு ஏற்பாடு செய்து தந்திருக்கிறான், உங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். ஒரு இபாதத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மறுமையுடைய நாள், நிழலே இல்லாத அந்த நாளில் அல்லாஹ் நிழல் வழங்கக்கூடிய சாராரில் ஒரு சாரார் யார் தெரியுமா, தனிமையில் இருந்து அல்லாஹுவை நினைத்து கண்ணீர் வடித்தவர். எவ்வளவு உயர்ந்த வணக்கம் என்று பாருங்க. மறுமையில் ஏழு கூட்டம், அந்த செலக்ட் பண்ணப்பட்ட அந்த ஏழு கூட்டத்தில் இந்த கூட்டமும் வருது. எந்த கூட்டம்? தனிமையிலிருந்து அல்லாஹுவை நினைத்து கண்ணீர் வடித்தவர். சுபஹானல்லாஹ். இந்த வணக்கத்தை நானும் நீங்களும் எப்போதாவது செய்திருக்கிறோமா? கொஞ்சம் கூட உள்ளத்தை தொட்டு கேளுங்க. தனிமையில் இருந்து அந்த ரப்பை எண்ணும் போதே கண்களால் கண்ணீர் வழியும். அல்லாஹுவை, அந்த ரப்புல் ஆலமீன் எனக்கு செய்த அருள்கள், எனக்கு செய்த நியமத்துகள், அந்த அருள்கள், அவன் இந்த உயர்ந்த வாழ்க்கை நெறி இஸ்லாத்துக்காக என்னை தெரிவு செய்தானே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தையை அவன் தெரிவு செய்யவில்லை, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியை தெரிவு செய்யவில்லை, யூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியை தெரிவு செய்யவில்லை, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனை தெரிவு செய்யவில்லை, என்னை இந்த நேர்வழிக்காக தெரிவு செய்தானே. இந்த ஒன்று போதும் என் அருமை சகோதரர்களே, கண்கள் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வழிவதற்கு. அல்லாஹ் இந்த நேர்வழிக்காக என்னை தெரிவு செய்தானே. எந்த அடிப்படையில் தெரிவு செய்தான்? இந்த நேர்வழி இல்லை என்றால் நான் நரக படுகுழியிலே நீடூடி காலம் இருக்க வேண்டுமே. என் அருமையான சகோதரர்களே, கொஞ்சம் எண்ணி பாருங்கள். அல்லாஹு தஆலா இந்த ஆரோக்கியத்தோடு அவனை வணங்குவதற்கு எனக்கு இந்த நிலையை தந்தானே. எவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்கள் நோயிலே படுக்கையிலே கிடக்கிறார்கள், நோன்பு நோக்க முடியாமல், தொழ முடியாமல், இபாதத்து செய்ய முடியாமல் நோயிலே படுக்கையிலே இருக்கிறார்கள். அல்லாஹ் எனக்கு அழகு உடல் ஆரோக்கியத்தை தந்து, நல்ல ஆரோக்கியத்தை தந்து, அவனை வணங்குவதற்கும், அவனை தொழுவதற்கும், அவனை நோன்பு நோற்று அவனை நெருங்குவதற்கும் இவ்வளவெல்லாம் எனக்கு செய்த அந்த ரப், அவனை இங்க தனிமையிலே நீங்கள் நினைத்து கண்களிலிருந்து கண்ணீரை வடித்தால் அல்லாஹ் உங்களுக்கு நிழல் தருவதாக வாக்களிக்கிறான். நிழலே இல்லாத அந்த மறுமையில் உங்களுக்கு நிழல் தருவதாக வாக்களிக்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, ரமலானுக்கு தயாராகின்ற நானும் நீங்களும் ஆர்வத்தை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நிர்வகித்துக் கொள்ள வேண்டும். சிலர் நாங்கள் பார்க்கிறோம், முதல் நாள் அவருக்கு இரவு தொழுகை தவறி விடுகிறதா, அதுக்கு பிறகு தொடர்ந்து தவறி விடுகிறது, ஏதாவது ஒரு காரணம். அப்படி அல்ல, ஒரு மூமினை பொறுத்தவரையில் ஒரு மூமின் என்ன செய்ய வேண்டும்? ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை, நஃப்ஸுடைய சூழ்ச்சிகளை எதிர்கொள்வதில் அவன் பலமிக்கவனாக இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்ன கைத ஷைத்தானிகான லைவா, நிச்சயமாக ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் பலவீனமானவைகள். யாருக்கு பலவீனமானது? எவர்கள் ஈமானிய உறுதியோடு இருக்கிறார்களோ, ஈமானிய வலிமையோடு இருக்கிறார்களோ, அவர்களுக்கு முன்னால் ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் ஒன்றுமே இல்லை, சவிடுபொடியாகிவிடும். நாம் உறுதிமிக்க ஈமானோடு இருப்போமா? எதுவும் செய்ய முடியாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், எப்படி சொல்கிறான்? எனது அடியார்கள் விஷயத்தில் உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. எனது அடியார்கள், அல்லாஹ் சொல்கிறான், எனது அடியார்கள் விஷயத்தில் உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆர்வத்தை நாம் நிர்வகித்துக் கொள்ள வேண்டும். இந்த ரமலானுடைய மாதத்தில் மிக உன்னதமான, மிக சிறந்த ஒரு வணக்கம் தான் நோன்பு. இந்த நோன்பு என்ற வணக்கம், இந்த வணக்கத்துக்காக, இந்த வணக்கத்துக்காக நானும் நீங்களும் உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த வணக்கத்துடைய சிறப்புக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த ரெண்டே வார்த்தை போதுமானது. இந்த வணக்கத்துடைய சிறப்புக்கு இந்த இரண்டு வார்த்தைகள் போதுமானது. அல்லாஹ் எப்படி சொன்னான் தெரியுமா? அஸ்ஸௌமுலி என்று சொன்னான், நோன்பு எனக்குரியது என்று சொன்னான், நோன்பு எனக்குரியது என்று சொன்னான். இந்த ஒன்றே போதும் இந்த வணக்கத்தின் சிறப்புக்கு. நறுமை சகோதரர்களே, அல்லாஹ் தன்னோடு இணைத்த தொடர்படுத்தி அந்த வணக்கத்தை தான் விரும்புவர்களுக்குத்தான் செய்வதற்கு அனுமதிப்பான் இல்லையா? கொஞ்சம் எண்ணி பாருங்கள். அல்லாஹ் தன்னோடு இணைத்துக் கொண்ட அந்த வணக்கம், தன்னோடு சேர்த்துக் கொண்ட அந்த வணக்கம், அந்த வணக்கத்தை அவன் விரும்பக்கூடிய அடியார்களுக்கு மாத்திரம்தான் செய்வதற்கு அனுமதி கொடுப்பான். நறுமை சகோதரர்களை, அல்லாஹுவை திக்ரு செய்வது சுபஹானல்லாஹ் என்று சும்மா சாதாரணமெல்லாம் சொல்ல முடியாது, அல்லாஹ் அனுமதித்தால் தான் சொல்லலாம் இல்லையா? நீங்கள் எடுத்து பாருங்கள், நாங்கள் இரவில் காலையில் எழுகிறோமா இல்லையா? ஓதக்கூடிய துவா என்ன? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி ஃபி ஜஸதி ورد علي روحي واذن لي بذكره. அதுல கடைசி பகுதி என்ன தெரியுமா? அவனை zikr செய்வதற்கு எனக்கு அனுமதி தந்தானே, அந்த அல்லாஹ்வுக்கே இல்லா புகழும். அவனுடைய அனுமதியின்றி ஒரு சுபஹானல்லாஹ் கூட சொல்ல முடியாது, அவனுடைய அனுமதியின்றி ஒரு அல்ஹம்துலில்லாஹ் கூட சொல்ல முடியாது. அதை நானும் நீங்களும் சொல்கிறோமா? அது அவனுடைய பேரருள், அவனுடைய அருள். என் அருமை சகோதரர்களே, இந்த உலகத்தை வேண்டுமானால் அவன் விரும்பியவர்கள், விரும்பாதவர்கள் அனைவருக்கும் அவன் கொடுக்கிறான். ஆனால் தீன் அப்படி அல்ல, அவன் விரும்பியவர்களுக்கு மட்டும்தான் கொடுப்பான், அவன் நேசிக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் அவன் தீனை கொடுப்பான். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த ரமலானுடைய நோன்பு என்பது நமது சமுதாயத்தை எடுத்து பார்த்தால் இரண்டு வகையாக இருக்கிறது. எப்படி இரண்டு வகை? சிலரை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா வெறுமனே சடங்கு ரீதியான நோன்பு, வெறுமனே சடங்கு ரீதியான நோன்பு. ரமலான் என்பது ஒரு மதிரசா, பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடம் ஒரு 29 நாட்கள் 30 நாட்கள் பயிற்சி பெற்று ஒரு மாணவன் வெளியேறுகிறான் என்றால் அந்த பயிற்சியுடைய இலக்கு தக்வா. அந்த பயிற்சியுடைய இலக்கு என்ன? தக்வா, இரையச்சம். நீங்கள் சான்றிதழோடு வெளியேறுகிறீர்களா? என்ன சான்றிதழோடு வெளியேற வேண்டும் தெரியுமா? ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு முத்தகீன், இவர் ஒரு தக்வாவுடையவர் என்ற சான்றிதழோடு நீங்கள் வெளியேறினால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள். நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி. அந்த 30 நாட்களுடைய அந்த பள்ளிக்கூடம் உங்களை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்றால், ஒரு தக்வாவுடைய மனிதனாக, ஒரு முத்தகியாக, எல்லா நிலையிலும் அல்லாஹுவை அஞ்சி பயந்து வாழக்கூடிய ஒரு முத்தகியாக உங்களை வெளியேற்ற வேண்டும். அந்த நோன்பு இருக்கிறதே, அந்த நோன்பு சடங்கு ரீதியானது அல்ல. அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் உஃபிர லஹு மா தக்கதம் மின் தன்பி. எவர் ரமலானுடைய மாதத்தில் ஈமானுடனும் அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்த்தவராகும். கூலி அங்குதான், எதை எடுத்தாலும் கூலி ரப்பிடம் தான். அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா, இன்னமா நுஸீமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ் லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுகூரா. அல்லாஹ் சொல்கிறான். அந்த மக்கள் எப்படி சொல்வார்கள்? நாம் உங்களுக்கு உணவளிப்பதெல்லாம் லிவஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய முகத்துக்காகத்தான். நீங்கள் உங்களுக்கு நீங்கள் எமக்கு சுக்ரன் என்ற வார்த்தையை கூட சொல்லக்கூடாது. அதை கூட நாம் உங்களிடமிருந்து எதிர்பார்க்க மாட்டோம். எந்த ஒரு வார்த்தை எதையும் எதிர்பார்க்க மாட்டோம். ஏன் தெரியுமா? நாம் உங்களுக்கு தந்தது அல்லாஹ்வுக்காக, லிவஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக. எனவே நறுமை சகோதரர்களே, ஒரு மூமினுடைய நகர்வுகள் ஒவ்வொன்றும் ரப்புக்காக இருக்க வேண்டும். ஒரு மூமினுடைய அனைத்து நகர்வுகளும் அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் போது அந்த ரப்பிடத்தில் முழுமையான நிறைவான கூலி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன், எவன் ரமலானுடைய மாதத்தில் ஈமானோடும் அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்த்தவராகவும் நோன்பு இருப்பாரோ. ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இரண்டையும் இணைத்தார்கள்? மூமின்களுக்கு தான் நோன்பு கடமை, மூமின்களுக்கு தான் அல்லாஹ் கடமை என்று சொல்கிறான். ஆனால் அப்படி குர்ஆன் சொல்லியிருக்கும் போது அல்லாஹ்வுடைய ரசூல் நோன்போடு ஏன் ஈமானை சேர்த்தார்கள்? நோன்போடு ஏன் இஹ்திசாப் கூலியை அல்லாஹ்விடம் எதிர்பார்க்க வேண்டும் என்று சேர்த்தார்கள்? கூலியை அல்லாஹ்விடம் எதிர்பார்க்கக்கூடிய நோன்பு இருக்கிறதே, ஈமானோடு நோக்கக்கூடிய நோன்பு இருக்கிறதே, அவனுடைய அந்த உடலுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் ஹராமை விட்டு பாதுகாக்கப்படும். அவனுடைய ஒவ்வொரு உடலுடைய உறுப்புகளும், கண்கள் ஹராமை பார்க்காது, வாய் ஹராம் ஆனவற்றை பேசாது, கோல் சொல்லாது, புறம் பேசாது. அவனுடைய ஒவ்வொரு உடலுடைய உறுப்புகளும் அந்த நோன்புக்கு கட்டுப்பட்டதாக, அல்லாஹுடைய வரம்புகளை பேணக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ் போட்ட வரம்புகளை பேணக்கூடியதாக இருக்கும். எந்த நோன்பு தெரியுமா? ஈமானன் வஹ்திசாபன், எவர் ஈமானோடும் அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்த்தவராகவும் நோன்பு இருந்தாரோ அந்த நோன்பில் பாவம் இருக்காது. நறுமை சகோதரர்களே, அந்த நோன்பில் போலி இருக்காது, அந்த நோன்பில் பொய் இருக்காது, அந்த நோன்பில் புறம் இருக்காது, அந்த நோன்பில் கோல் இருக்காது, அந்த நோன்பில் சிறிய ஏமாற்று கூட இருக்காது. அந்த நோன்பில் முழுக்க முழுக்க இருப்பதெல்லாம் ஈமான், ஆன்மீகம். அல்லாஹ்விடத்தில் இந்த நோன்புக்கு நிறைவான கூலி இருக்கிறது. நறுமையான சகோதரர்களே, நீங்கள் ஹதீஸில் புதுசை எடுத்து பாருங்கள். அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? அதாவது ஆசைகளை எல்லாம் அவன் ஆசைகளை எல்லாம் எனக்காக விட்டான். அல்லாஹ் சொல்கிறான், அப்படி என்னுடைய நோன்பு இருக்கிறதா, உங்களுடைய நோன்பு இருக்கிறதா? அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த பட்டியல வருமா? அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? அவன் ஆசைகளை எல்லாம் எனக்காக துறந்தான், எனக்காக விட்டான். அப்படி நமது நோன்பு இருக்கிறதா? அல்லது சடங்கு ரீதியாக வெறுமனை பசியோடும் தாகத்தோடும் இருப்பது மாத்திரம் நமது நோன்பில் இருக்கிறதா? நமது உள்ளங்களை தொட்டு கேட்க வேண்டும் என் அருமை சகோதரர்களே. எனவே நோன்பு உயிரோட்டமாக மாற வேண்டுமா, தக்வா என்ற இலக்கை அடைய வேண்டுமா, அதில் ஈமானும் இஹ்திசாப் இந்த இரண்டும் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக என்ற அந்த முழுமையான நீயத்தோடும் அவனிடம் முழுமையாக கூலி எதிர்பார்த்தவர்களாகவும் எந்த ஒரு பாவத்தையும் நான் நோன்போடு இருக்கும் போது செய்ய மாட்டேன். கொஞ்சம் எண்ணி பாருங்கள், இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் நான் ஒரு அமலை செய்கிறேன் என்று வெளியே சொல்வதை ஒருபோதும் விரும்பாது. நீங்க போய் ஒருவர்கிட்ட போய் நான் இந்த அமலை செய்து கொண்டிருக்கிறேன் அல்லது இந்த அமலை செய்தேன் என்று சொல்வதை மார்க்கம் விரும்பவே ஆகுது. அப்படி சொல்வது சில பொழுதுகள் என்ன செய்துவிடும்? நன்மையை முழுமையாக அழித்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு பாவம் அது. ஆனால் நோன்பை நீங்கள் காக்க வேண்டும் என்பதற்காக, உங்களுடைய நோன்புடைய கூலி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக, உங்களுடைய நோன்புக்கு வழங்கப்படுகின்ற நன்மைகளில் எதுவும் குறைக்கப்படக்கூடாது என்பதற்காக மார்க்கம் சொல்கிறது, நீ நோன்பாளி என்று சொல், நீ நோன்பாளி என்று, இன்னி சாயிம், நான் நோன்பாளி என்று சொல். எந்த இடத்துல தெரியுமா? ஒருவன் வருகிறான் உங்களுடைய நோன்பின் நன்மையை குறைப்பதற்கு, உங்களுடைய நோன்பின் நன்மையை அளிப்பதற்கு, உங்களுடைய நோன்பிலே கை வைப்பதற்கு. இன்று பலர் எதை பார்க்கிறாங்க, உலக விஷயங்கள்ல கை வைத்தால் கொதித்தெழுகிறார்கள். எதுல? உலக விஷயங்கள்ல கை வைத்தால் கொதித்தெழுகிறார்கள். ஆனா மார்க்க விஷயத்துல தாராளமா கை வைங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. எனது மார்க்க விஷயங்கள்ல நீங்க தாராளமா கை வைக்கலாம் என்ற மாதிரி தான் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, உங்களுடைய நோன்பில் அநியாயமாக ஒருவன் கை வைக்க வரும்போது மார்க்கம் சொல்கிறது எப்படி தெரியுமா? இன்னி சாயும், நான் ஒரு நோன்பாளி என்று சொல்வீராக. அந்த இடத்துல சொல்லுமாறு சொல்லுது. வீணான பிரச்சனைக்கு வருகிறான், வீண் சண்டைக்கு வருகிறான், வீணான தர்க்கங்களுக்கு வருகிறான். அந்த தர்க்கங்களில் நீங்கள் மூழ்கி உங்களுடைய நோன்புடைய பயன்களை அழித்துவிடக் கூடாது என்பதற்கு மார்க்கம் காட்டிய வழிகாட்டல் தான் இன்னி சாயும். இது என்ன? ஒரு நோன்பாளியின் ஷியார், அடையாள சின்னம், லோகோ. இது என்ன? ஒரு நோன்பாளியுடைய லோகோவாக இருக்கணும். எங்க அவனுடைய நோன்புடைய நன்மையிலே எவனாவது பாதிப்பு ஏற்படுத்த வந்தால் இன்னி சாயும், நான் ஒரு நோன்பாளி, கட்டுப்படுத்த வேண்டும். எவ்வளவு பெரிய பக்குவத்தை மார்க்கம் தருதுன்னு பாருங்க. மனதை கட்டுப்படுத்துவது, நிர்வகிப்பது, கொதித்தெழுவதல்ல நிர்வகித்தல் என்பது, அடக்குவதுதான் நிர்வகித்தல், பொறுமையோடு இருப்பதுதான் நிர்வகித்தல். அவ்வளவு பெரிய ஆன்மீக பயிற்சியை தரக்கூடிய ஒரு வணக்கம், நிகரில்லா வணக்கம் தான் நோன்பாக இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, நோன்பு இன்னும் எவ்வளவு நன்மைகளை உள்ளடக்கி இருக்கிறது தெரியுமா? அவைகளை எல்லாம் சொல்வதற்கு எனக்கு நேரம் இடம் கொடுக்கவில்லை. இறுதியாக உங்களிடத்திலே நான் சொல்லி முடித்துக் கொள்ள விரும்பக்கூடிய விஷயம் என்னவென்றால், தூய்மையான உள்ளத்தோடும், உண்மையான உள்ளத்தோடும், உறுதியான உள்ளத்தோடும், உண்மையான பிரார்த்தனையோடும் பாவங்களுக்கு தௌபா செய்தவர்களாக, அதே போன்று இந்த ரமதானை பற்றிய இல்மை கல்வியை பெற்றவர்களாக இந்த ரமதானை நானும் நீங்களும் வரவேற்பதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்வோமாக. அதே போன்று பெண்மணிகள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு இவைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதே போன்று கணவன்மார்கள் மனைவிமார்களுடைய விஷயத்தில் இரக்கம் காட்ட வேண்டும். வெறுமனே சமையல், வெறுமனே உணவு அல்ல ரமதான் என்று கவலை என்னவென்றால், வெறுமனே உணவு சமையல் என்ற மாதிரி வந்துவிட்டது. நறுமையான சகோதரர், அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுக்கு வருவார்கள், வீட்டுக்கு வந்து கேட்பார்கள், ஏதாவது உணவு இருக்கிறதா? சொல்வார்கள், உணவு எதுவும் இல்லை. அப்படியா, நான் நோன்போடு இருந்து கொள்கிறேன். சஹாபாக்களுடைய வீடுகள் நிலையும் இதுதான், நபித்தோர்களுடைய வீடுகள் நிலையும் இதுதான். அவர்களுடைய, அவர்கள் ரமதானில் மாத்திரமல்ல நோன்பு, எல்லா காலமும் ரமதானாகத்தான் இருந்தது. அவர்களுடைய எல்லா காலமும் ரமதானாகத்தான் இருந்தது. அப்படி வாழ்ந்தவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலும் நபித்தோழர்களும். எனவே நறுமையான சகோதரர்களே, இன்று நாம் ரமதானுக்கு வகை வகையாக உணவுகளை தயார்படுத்துவதற்கு பொன்னான நேரங்களை ஒதுக்குகிறோமே தவிர இபாதத்துக்கு ஒதுக்கப்படுகின்ற நேரங்கள் குறைவாக இருக்கிறது. இந்த ரமதானுக்கு பேசுவதற்கு வாய் கொடுக்கப்படும் என்றால் நிச்சயமாக கண்ணீர் வடிக்கும். அருமையான சகோதரர்களே, நாம் எப்படி இந்த ரமதானை அணுகிக் கொண்டிருக்கிறோம்? எனவே முழுக்க முழுக்க இபாதத்துகள், வணக்க வழிபாடுகளை இலக்காக கொண்டு, இலட்சியமாக கொண்டு ரமதானை வரவேற்க நானும் நீங்களும் தயாராகுவோம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.